நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசு. டிசம்பர் மாதம் 31 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், பெல்ஜியம் மற்றும் பிரான்சில் பல இடங்களில் புத்தாண்டு தின நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு மேலும் பல கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல ஐரோப்பிய நாடுகள் அதிகபட்ச உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள செய்திகள், இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் திருகோணமலையில் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து உள்ளூர் மீனவர் தலைவரின் கருத்துக்கள்,
அந்த இந்திய அரசாங்கத்துல பேசுறால ஒரு அயல் நாடுன்ற ரீதியில ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க ஏற்படுத்திக் கொள்றாங்க. இதுக்கு வழிவிடக் கூடாது. அது தமிழனா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு நாட்டுக்காரனுக்கு இடம் கொடுக்கலாது.
இலங்கையின் வட மாகாணத்தில் பெண்கள் தலைமையேற்கும் குடும்பங்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொள்கிறார்கள் என மாகாண மகளிர் நல அமைச்சர் கூறுபவை.
மத்திய அரசாங்கத்தினுடைய மகளிர் விவகாரத்தினைக்கலாம் இந்த மாகாண சபையினுடைய மகளிர் விவகாரத்தினை குழுத்தினுடனோ மாகாண சபையினுடன் சேர்ந்தோ அல்லது கலந்தாலோசித்தோ இந்த செயற்பாடுகளையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை.
அஇஅதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் பற்றிய செய்தி, டெல்லியில் பாஜக ஆம் ஆத்மி இடையே ஏற்பட்டுள்ள உரசல்கள், இன்ன பிற தகவல்கள் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பிரசல்ஸில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தது தொடர்பான விசாரணையின் பகுதியாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேலும் 6 பேரை பெல்ஜிய காவல்துறை விசாரித்து வருகிறது. செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்ட இருவரது தடுப்பு காவலை அரசு சட்டத்தரணி நீடித்துள்ளார். அங்கு எல்லாவிதமான பொதுக்கூட்டங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாரிஸ் நகரில் வானவேடிக்கை கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எனினும் பாரிஸின் முக்கிய கொண்டாட்ட இடமான ஷோன்சே லீசே வளாகத்தில் மக்கள் கூடுவதற்கு அனுமதியளிக்கப்படுவர். மாஸ்கோவில் செஞ்சதுக்கத்திற்குள் செல்ல மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் மற்ற தலைநகரங்களும் பாதுகாப்பு உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.
துருக்கியில் தடை செய்யப்பட்டுள்ள PKK என்று அழைக்கப்படும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சிக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தப்போவதில்லை என அந்நாட்டு அதிபர் ரசீப் தாயிப் எர்துவா தெரிவித்துள்ளார். புது வருடத்தை முன்னிட்டு தொலைக்காட்சியொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இந்த வருடத்தில் குர்தி சாயுததாரிகள் 3000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என அவர் தனது உரையின் போது தெரிவித்துள்ளார். பலவீனமாக இருந்து வந்த ஒரு போர் நிறுத்தம் அங்கு கடந்த ஜூலையில் முடிவுக்கு வந்தது. அதன் பின்னர் துருக்கியின் தென்கிழக்கிலும் ஈராக்கின் வடக்கிலும் இராணுவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. 30 ஆண்டுகளுக்கு முன் குர்த் இன கிளர்ச்சி ஆரம்பித்ததன் பின்னர் நடந்த மோசமான மோதல்கள் அப்போது அரங்கேறின.
ஜெர்மனிக்குள் அகதிகள் வந்து குவிவதை ஒரு பொருளாதார வாய்ப்பாக பார்க்க வேண்டும் என்று ஜெர்மனியின் ஆட்சித் தலைவி அங்கேலா மெர்க்கல் தனது புத்தாண்டு உரையில் அந்த நாட்டு மக்களை கேட்டுக்கொள்ளவுள்ளார்.
Ich bin überzeugt, richtig angepackt.
வெற்றிகரமான குடிவரவுகள் மூலம் நாடுகள் எப்போதும் நன்மையடையும் என்று கூறவுள்ள அவர், ஆனால் ஜெர்மனிக்குள் இந்த ஆண்டு வந்துள்ள 10 லட்சத்திற்கும் அதிகமான தஞ்ச கோரிக்கையாளர்களை சமூகத்துடன் இணைப்பதற்கு அதிக நேரமும் சக்தியும் பணமும் தேவைப்படும் என்றும் தெரிவிக்கவுள்ளார். ஆனால் தங்களின் நெஞ்சில் ஈரம் இல்லாதிருக்கின்ற தீவிர வலதுசாரி குழுக்களின் நடவடிக்கைகளையும் அவர் இன்னும் சில மணி நேரத்தில் ஆற்றவுள்ள உரையில் கண்டித்து பேசவுள்ளார்.
வங்கதேசத்தில் சுமார் 3 வருடங்களுக்கு முன்னர் ஒரு மதசார்பற்ற வலைப்பதிவாளரை கொலை செய்தமைக்காக 2 பேருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று மரண தண்டனை விதித்துள்ளது. இவர்களில் ஒருவர் நீதிமன்றத்துக்கு வராத நிலையில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அகமத் ராஜிப் ஹைதர் என்ற இந்த வலைப்பதிவாளரின் கொலையுடன் தொடர்புடைய மேலும் 6 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட ஹைதர் போர்க்குற்றத்திற்குள்ளாகியிருக்கும் இஸ்லாமியவாத தலைவர்களுக்கு எதிராக பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததை அடுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். மதசார்பற்ற வலைப்பதிவாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் பலவற்றில் சர்வதேச கவனத்தை ஈர்த்த ஒரு கொலையாக இது உள்ளது.
ஏமனில் உள்ள அரசாங்க ஆதரவு ஆயுதக்குழுவின் மூத்த தலைவர் ஒருவர் தெற்கு நகரான ஏடனில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கார் ஒன்று மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த துப்பாக்கிதாரிகள் அகமத் அல் இட்ரிசி என்ற வாகன தொடரணி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் அகமத் மற்றும் ஏனைய 4 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். பாப்புலர் சதர்ன் ரெசிஸ்டன்ஸின் தளபதியாக இருந்த இட்ரிசி அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளுக்கு எதிராக சண்டையிட்டு வந்தார்.
சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழுவில் இணைவதற்காக குறைந்தது 3 பெண்கள் பாகிஸ்தான் லாகூர் நகரை விட்டு வெளியேறியுள்ளனர் என அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் பெண்கள் IS கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்றது இதுவே முதல் தடவை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த பெண்கள் தங்களது குழந்தைகளுடன் ஈரானை கடந்து தமது பயணத்தை நிறைவு செய்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் லாகூர் நகருக்கு அருகில் இயங்கி வந்த இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு ஆதரவான வலையமைப்பை முறியடித்துள்ளதாக பாதுகாப்பு படையினர் முன்னதாக தெரிவித்திருந்தனர்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக சர்வதேச செய்தி ஒன்று. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பல நாடுகளில் தொடங்கி தொடர்ந்து நடந்து வரும் சூழலில் ஐரோப்பாவில் பிரான்ஸ், பெல்ஜியம் தமது பாதுகாப்பை அதிகபட்ச உஷார் நிலைக்கு உயர்த்தியுள்ளன. பாரிஸ் மற்றும் பெல்ஜியத்தில் புத்தாண்டு தின கொண்டாட்டங்களுக்கு கடுமையான கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த பிபிசியின் கூடுதல் தகவல்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பிரசல்ஸ் மீது தாக்குதல் நடத்த மேற்கொண்டிருந்த சதி திட்டம் ஒன்றுடன் தொடர்பு பட்டிருந்தவர்கள் 6 பேரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக அரச சட்டத்தரணிகள் தெரிவிக்கின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள நகரங்களின் பாதுகாப்பு உயர்நிலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரசல்ஸில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. தாக்குதல் அச்சம் காரணமாக நடைபெற இருந்த நகரின் பிரதான வான வேடிக்கை நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒரு சூழலில் இந்த தீர்மானம் குறித்து நகரில் உள்ள மக்கள் மத்தியில் வேறுபட்ட கருத்துக்கள்
நிலவுகின்றன. இது தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு நாம் பயந்திருப்பது போல இருக்கிறது. நாம் முடங்கிவிடாது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இதற்கு பயந்து ஒழித்து ஓடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை.
நான் இந்த தெரு ஓரத்தில் தான் குடியிருக்கிறேன். பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏற்கப்பட்ட இந்த தீர்மானம் சரியானதே. வான வேடிக்கைகள் வெடித்தால் அங்கு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும்.
பாரிஸ், லண்டன், பெர்லின் மற்றும் மாஸ்கோ போன்ற நகரங்களில் மேலதிக பாதுகாப்பு நடைமுறைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தவர்களுக்கும் கடந்த மாதம் பாரிஸில் தாக்குதல் நடத்திய வலையமைப்பினருக்கும் தொடர்பில்லை என பிரசல்ஸ் காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பரில் பாரிஸில் இடம்பெற்ற கொடூரமான தாக்குதலை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. பிரெஞ்சு தொலைக்காட்சிக்கு தெரிவித்து பிரெஞ்சு காவல்துறை தலைமை அதிகாரி மைக்கேல் காடோட் அங்கு குறிப்பிடத்தக்க அளவில் அச்சுறுத்தல் தொடர்பில் புதிய தகவல்கள் எதுவும் இல்லை என தெரிவித்தார்.
இங்கு அச்சுறுத்தல் ஒன்று தொடர்ந்தும் இருப்பது அனைவருக்கும் தெரிந்ததே. பாரிஸ் பகுதியை அச்சுறுத்தும் வகையில் குறிப்பிடத்தக்க புதிய விடயங்கள் எதுவும் இல்லை.
துருக்கியின் தலைநகர் அங்காராவில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்ற சந்தேகத்தில் IS உறுப்பினர்கள் என சந்தேகப்படுபவர்கள் இருவரை துருக்கி காவல்துறை கைது செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மேலதிக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள தமது பிரஜைகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. டோக்கியோ, கோலாலம்பூர் மற்றும் புதுடில்லி ஆகிய நகரங்களிலும் பாதுகாப்பு உசார் நிலையில் உள்ளது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். அடுத்ததாக இலங்கை செய்திகள். எதிர்வரும் புத்தாண்டில் இலங்கையை சமூக அரசியல் ரீதியாக பாதுகாப்பு பெற்ற ஒரு நாடாக கட்டி எழுப்புவதே தனது ஒரே நோக்கம் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பு தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
பிறக்கவிருக்கும் புத்தாண்டில் பொருளாதார, சமூக, அரசியல் மற்றும் பாதுகாப்பு ரீதியான நாட்டை கட்டியெழுப்புவதே தனது ஒரே நோக்கமாக இருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பிறக்கவிருக்கும் புது வருடமானது மக்களின் எதிர்பார்ப்புகளை வெற்றியடைய செய்து ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் ஒழுக்க நெறிமிக்க சமூக சூழ்நிலையொன்றினுள் நுழைவதற்கான விரிவான ஒரு சந்தர்ப்பத்தை இலங்கை வாழ் மக்களுக்கு வழங்கும் வகையில் பிறக்கிறது என்றும் அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கையில் முன்னொருபோதும் இல்லாத ஒரு அரசியல் கலாச்சாரம் தற்போது காணப்படுவதாக தெரிவித்துள்ள அவர், மக்கள் மத கட்சி பேதங்களை மறந்து தேசத்தின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டிய காலம் வந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். மனித கௌரவத்தை பாதுகாக்கும் நிலையான அபிவிருத்தியை அடைந்த ஒரு தேசமாக இலங்கையை மீள நிர்மாணிக்கும் பொறுப்பு புதுவருடத்தில் உள்ள பாரிய சவாலாக காணப்படுவதாக தெரிவித்துள்ள அவர், தேசத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அழுத்தம் மற்றும் அடக்குமுறையுணர்வின்றி சுதந்திரமான ஒரு சூழலில் புதுவருடத்தை வரவேற்க கிடைத்தமையானது இலங்கை வாழ் மக்கள் பெற்றுக்கொண்ட பாரிய வெற்றி என தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, 2016 ஆண்டானது அனைத்து சிறந்த நோக்கங்களும் சிறப்பாக வெற்றியடையக்கூடிய ஒரு வருடமாக அமைய வேண்டுமென தான் பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
செய்திக்குறிப்பை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைவதும் அவர்கள் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகவே உள்ளன. அவ்வகையில் கிழக்கே திருகோணமலை கடற்பகுதியில் 20 அதிகமான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையின் கிழக்கு கடல் பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து மீன்பிடித்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் 29 இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். திருகோணமலை நாயாறு கடல் பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளை 3 மீன்பிடி வள்ளங்களுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படை கூறுகின்றது. தமிழ்நாடு நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த மீனவர்கள் அவர்களது படகுகளுடன் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைக்காக திருகோணமலை துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே வடமாகாண கடல் பகுதியில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களும் சட்டவிரோத மீன்பிடித்தலும் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் கிழக்கு கடலிலும் ஊடுருவல் இருப்பதை இந்த சம்பவம் கோடிட்டு காட்டுகின்றது. வடமாகாணத்தில் அந்த பிரதேச மீனவர்களினால் இவர்கள் விரட்டப்படுவதால் தான் கிழக்கு கடலுக்குள் தற்போது நுழைய முற்படுவதாக கூறுகின்றார் திருகோணமலை மாவட்டம் கடல்வள பாதுகாப்பு கடற்தொழிலாளர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் கே கோகுலராஜ்.
அவங்க செய்யற தொழிலுக்கு வடக்கு மாகாணம் தான் அந்த தொழிலுக்குரிய ஏற்ற இடம். என்னன்னா பெருமதி வாய்ந்த கணவாய்கள் அது இதெல்லாம் இருக்கிறது வந்து உள்மூட்டை கடலுக்கு அந்த பகுதியில். அடுத்தது அந்த இந்திய படகுகள் வந்து இங்க கிழக்கு மாகாணம் வந்து இங்க வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்தது இங்க வந்தா இந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவு ஆழ்கடல் கூட ஆழங்கூட இதை விட அங்கல கடல் ஆழம் குறைய அதனால அவங்களுக்கு ஈஸியா இருக்குது வடக்கு மாகாணத்துல அந்த தொழில் செய்யறதுக்கு. அந்த வடக்கு மாகாணத்துல இப்ப விடாத பட்சத்துலதான் அவங்க அதை மீறி இங்கே வந்துட்டு இருக்காங்க. இங்கே கிழக்கு மாகாணத்தை நோக்கி பண்ணிக்கிட்டாமே ஒரு நாட்டு எல்லைக்குள்ள மீறி வந்து அந்த நாட்டு சட்டம் விடாது. ஒரு 14 உள்ள போட்டு அந்த அடிக்கிற சேட்டை வெடி வைக்கிற சேட்டை அது செய்யக்கூடாது. நான் அவனை வரவேணாமட்டாலும் வந்துட்டு இருக்கிறான். அவனை எப்படி சரி அவனை அனுப்பி வைக்கணும். ஏன்னா அவனுக்கு குடும்பம் குட்டி இருக்குது அங்க போனாண்டு அவனை ஜீவனோபாயத்தை அங்கு பார்த்துக் கொள்வான். ஆனா அவனை தண்டிக்கிறது இப்ப மாதிரி இப்ப இந்திய படகுகள் இங்கே வந்து தொழில் செய்து புரிய அந்த படகுகள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தம் என்றதை வந்து அறிவிச்சு இப்ப நிறைய படகுகளை விடுவிக்காத தன்மையில இருந்து கொண்டிருந்தும் அந்த இந்திய அரசாங்கத்துல பிரசரால ஒரு அயல் நாடு என்ற ரீதியில ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க ஏற்படுத்திக் கொள்றாங்க. இதுக்கு வழிவிடக்கூடாது. அது தமிழனா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு நாட்டுக்காரனுக்கு இடம் கொடுக்கலாது
என்றும் குறிப்பிட்டார் திருகோணமலை மாவட்ட கடல்வள பாதுகாப்பு கடற்தொழிலாளர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் கே கோகுலராஜ்.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். இதனிடையே வடக்கு இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டு குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்கள் பலவிதமான சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என மாகாண சுகாதாரம் மற்றும் மகளிர் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாணத்தில் பெண் தலைமத்துவத்தை கொண்டுள்ள 42,000 குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் பொருளாதாரத்தில் நலிவுற்றிருப்பதனால் பிறரில் தங்கி வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். இதனால் அவர்கள் சமூக சீரழிவுக்கு ஆளாகக்கூடிய ஆபத்தை எதிர்நோக்கியிருப்பதாக வடமாகாண சுகாதாரத்துறை மற்றும் பெண்கள் சிறுவர் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். வடமாகாண சபையின் பெண்கள் சிறுவர் விவகாரங்களுக்கான திணைக்களம் சுகாதாரத்துறை அமைச்சின் கீழ் வந்துள்ள போதிலும் அதற்குரிய ஆளணிகள் வழங்கப்படவில்லை, அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை என்றும் இதனால் அந்த பெண்களின் வாழ்க்கைக்கு வலுவூட்டுவதில் சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
அந்த குடும்பங்களுடைய பெண்கள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அல்லது வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்த நிலைமையில் இருக்கின்றனர். ஆகவே பொருளாதார ரீதியாக ஏனையவர்களில் தங்கி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் அவர்களை துஷ்பிரயோகப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதுதான் உண்மை. அந்த வகையில் இந்த பெண்கள் தலைமதாங்குகின்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாலியல் ரீதியாக கூட துஷ்பிரயோகப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றது, நடக்கின்றது. வலுவான நிலை அந்த குடும்பங்களை கொண்டு வர முடியாத சூழல் காணப்படும் போது எதிர்காலத்திலேயும் தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கும் கருதுறோம்.
சரி, இப்ப நீங்கள் வந்து பெண்கள் சிறுவர் விவகார அமைச்சராகவும் கூட இந்த மாகாண சபையில பதவியேற்றிருக்கிறீங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்களுடைய நிலைமையை முன்னேற்றுவதற்கு அல்லது அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் என்ன மாதிரி எடுத்திருக்கிறீங்க?
இந்த மாகாண சபைக்கு கீழே ஒரு திணைக்களமாக இருக்க வேண்டிய இந்த பெண்கள் விவகாரம் மற்றும் புனர்வாழ்வு திணைக்களங்கள் இரண்டும் எங்களுடைய அமைச்சுக்கின் கீழ் இந்த 2015 கொண்டு வரப்பட்டாலும் இந்த இரண்டு திணைக்கங்களுக்குரிய பௌதிக ரீதியான கட்டமைப்போ அல்லது நிதி வளமோ சைபர் நிலைமையில்தான் காணப்படுகிறது. இரண்டு திணைக்களங்களும் என்னுடைய அமைச்சுக்கு கீழ் கொண்டு வரப்பட்ட பிற்பாடு கட்டமைப்புகளை உருவாக்கி அதுக்குரிய அலுவலர்களை நியமிப்பது கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு முதல் இருந்தே இந்த எழுத்து மூலமான எங்களுடைய இந்த வேண்டுதலை மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வழங்கி பல முயற்சிகள் மேற்கொண்டாலும் துரதிருஷ்டவசமாக அதுல பாரிய சிக்கல்கள் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முதல் கொழும்புல ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற மீள் குடியேற்றம் தொடர்பான அந்த கூட்டத்திலையும் இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் கூறியிருந்தோம். வெகு விரைவில் இந்த அப்ரூவல் எங்களுக்கு எடுத்து தரதுக்கு தான் முயற்சி செய்வதாக உங்களுக்கு முன்னாலேயே அந்த திணைக்களத்தாரோட அவர் தொலைபேசி மூலம் கலந்துரையாடினார்.
புதிய ஆட்சியில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தோட ஒரு நல்லிணக்கமான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து செயற்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கூறுகின்ற இந்த 40,000 மேற்பட்ட பெண்களை கலாச்சார சீரழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது மத்திய அரசாங்கத்தின் அமைச்சின் ஊடாக அங்கேயும் ஒரு மகளிர் விவகாரம் அமைச்சு இருக்கிறது, அதனூடாக ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா?
மத்திய அரசாங்கத்தினுடைய மகளிர் விவகார திணைக்களம் இந்த மாகாண சபையினுடைய மகளிர் விவகார திணைக்களத்தினுடனும் மாகாண சபையினுடன் சேர்ந்தோ அல்லது கலந்து ஆலோசித்தோ இந்த செயற்பாடுகளையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இந்த மாகாணம் மத்திய என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த சேவையை வழங்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அந்த வகையிலே இப்போது ஓரளவுக்கு அந்த இணக்கப்பாடு இருக்கின்றது
என்றார் வடமாகாண சுகாதாரத்துறை மற்றும் பெண்கள் சிறுவர் விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள் சில. தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் அனைத்து இந்திய அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் உட்பட பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. எனினும் பின்னர் கூட்டம் குறித்த அறிக்கை ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று கூறுகின்றார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று போட்டியிட்டிருந்தாலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சூழலுக்கு ஏற்ப வியூகம் வகுக்கப்படும் என அதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா கூறியிருக்கிறார். இன்று காலை 6 முதலே ஜெயலலிதாவை வரவேற்பதற்காக தொண்டர்கள் மேளதாளத்துடன் கூட்டம் நடக்கும் இடத்திற்கு முன்பாக குவிந்திருந்தனர். காலை 10:30 அளவில் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த கூட்டத்திற்கு வந்தார். இந்த கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பல்வேறு காரணங்களுக்காக பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானங்கள் தவிர வெள்ள பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுக்க பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தல், ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டுவர கோரிக்கை, திமுகவை தோற்கடிக்க அறைகூவல், வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்க ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதற்கு பிறகு உரையாற்றிய ஜெயலலிதா,
மழைக்காலங்களில் ஏரிகளில் நீரளவு எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி, வெள்ள நீர் ஒழுங்குபடுத்துவதற்கான விதிமுறைகளில் உள்ளபடி சம்பந்தப்பட்ட ஏரிக்கு பொறுப்பான பொறியாளர் நடவடிக்கை எடுப்பார் என்று தலைமை செயலாளர் விளக்கமளித்தால், விவசாயத்திற்கு அணைகள் திறக்க தற்போது முதலமைச்சரிடம்தானே உத்தரவு பெறப்படுகிறது என்று ஒரு குதர்க்கமான வினாவை எழுப்புகின்றனர். பாசனத்திற்கு அணைகள் திறக்க முதலமைச்சர் உத்தரவு பெற்று அரசளவில் உத்தரவிடுவது என்பது எப்போதும் உள்ள நடைமுறை.
தற்போதைய சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கூட்டணி குறித்து சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என ஜெயலலிதா குறிப்பிட்டார்.
வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அப்போதுள்ள சூழ்நிலைக்கேற்ப நான் சரியான முடிவை எடுப்பேன்.
இன்று காலையிலிருந்து கூட்டம் முடியும் வரை சென்னையின் பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த பொதுக்குழு குறித்த செய்திகளை சேகரிக்க சில ஊடக நிறுவனங்களைச் சேர்ந்த செய்தியாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். டெல்லியில் ஆட்சி நடத்தி வரும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கும் இடையேயான மோதல் போக்கு அதிகரித்து வருவது போல தோன்றுகிறது. அமைச்சரவை எடுத்த முடிவை அங்கீகரிக்காத 2 IAS அதிகாரிகளை மாநில அரசு இடைநீக்கம் செய்தது. ஆனால் உடனடியாக அதை ரத்து செய்தது மத்திய அரசு. இந்த பிரச்சனை குறித்த ஒரு செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
டெல்லி அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளில் ஏறக்குறைய அனைவருமே இன்று ஒட்டுமொத்த விடுப்பில் சென்றதால் அது திடீர் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. மாநில அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கத்தில் விடுப்பு எடுத்த மொத்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க அனைத்து வழிகளிலும் ஆராய்ந்து வருவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊழலில் தலைக்கும் அதிகாரிகளையும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத அதிகாரிகளையும் தன் தலைமையிலான அரசாங்கம் சகித்துக் கொள்ளாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதளத்தில் தொடர்ந்து இந்த கருத்துக்களை வெளியிட்டு வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று விடுப்பில் சென்ற அதிகாரிகள் நீண்ட விடுமுறையில் சென்றால் கூட மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் அவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க தமது தலைமையிலான அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவையின் முடிவுகள் தொடர்புடைய கோப்புகளில் கையொப்பமிட மறுத்ததாக குற்றம் கூறி இரண்டு அதிகாரிகளை இடைநீக்கம் செய்து டெல்லி அரசு உத்தரவிட்டிருந்தது. இது விதிமீறலான நடவடிக்கை என்று கூறிய மத்திய அரசு அந்த உத்தரவு செல்லாது என்றும் அறிவித்தது. இதைத் தொடர்ந்தே 2015 கடைசி தினமான இன்று வியாழக்கிழமை டெல்லி அரசாங்கத்தில் பொறுப்பு வகிக்கும் ஐஏஎஸ் என்று அழைக்கப்படும் இந்திய ஆட்சி பணியாளர்கள் 70 பேர் வரையிலும் கிட்டத்தட்ட 200 டெல்லி அரசு உயர் அதிகாரிகளும் ஒரே சமயத்தில் விடுப்பெடுத்துள்ளனர். இதனால் கோபமுற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி தலைமையிலான அரசாங்கம் இதன் பின்னணியில் இயங்குவதாக புதியதொரு குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசின் ஓய்வு பெற்ற அமைச்சரவை செயலர் TSR சுப்பிரமணியம் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
முக்கிய விஷயம் என்னங்கன்னா, டெல்லிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி, அதனால ரூல்ஸ் என்னன்னா, டானிக்ஸ் ஆபீசர் அவங்களோட ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கொடுக்கறாங்க, அவங்களோட டிசிப்ளினிங் அத்தாரிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா இந்த விஷயம் இப்போ பிரசிடென்ட் கிட்ட இருக்கு, பிரசிடென்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ரொம்ப லீகல் பொசிஷன் ரொம்ப கிளியருங்க. ஏன்னா நீங்க வந்து அசம்பிளி இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட் ஆயிடாது, கெஜ்ரிவால் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எது வரைக்கும் பிரசிடென்ட் கிட்ட ரெப்ரசன்ட் இருக்கிற போது டெசிஷன் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாலேயே அவ்வளவு உச்சிதம் இல்லைங்கிறதுனாலதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு லைஃப் அண்ட் டெத் மேட்டர். நாளைக்கு கெஜ்ரிவாலோட பாலிடிக்ஸ்னால கரியர்ஸ் எல்லாம் ரூவி நடத்தினா அதுவும் சரியா இருக்காது. அதனால அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஸ்பென்ஷன் பண்ணிருந்து அவ அதிகாரத்துக்கு மேல இருக்கு, அவ அதனால ப்ரொடெஸ்ட் பண்றாங்க
என்றார் மத்திய அரசின் ஓய்வு பெற்ற அமைச்சரவை செயலர் TSR சுப்பிரமணியம்.
சென்னையிலிருந்து BBCயின் ஜெயக்குமார். இந்தியாவில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இணையதள சேவைகளை வழங்க ஃபேஸ்புக் முன்வந்துள்ளதற்கு வரவேற்பும் கண்டனங்களும் எழுந்துள்ளன. இந்த விஷயம் ஏன் இவ்வளவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்து தொழில்நுட்ப விஷயங்கள் குறித்து எழுதி வரும் பத்ரி சேஷாத்ரி அவர்களுடன் பேசினார் LR ஜெகதீசன்.
அவர்கள் சொல்றது வந்து இணைய இணைப்பு இல்லாதவர்களுக்கு, அதுவும் முக்கியமாக ஒரு செல்பேசி வாயிலாக இணையத்தை பயன்படுத்த விரும்புபவர்களுக்கு, சில இந்த இணைய சேவையை வழங்கக்கூடிய நிறுவனங்களோட சேர்ந்து ஃபேஸ்புக் தர விரும்புவது என்னன்னா, எந்த கட்டணமும் இல்லாமல் ஃபேஸ்புக் பயன்படுத்தவும், கூடவே ஒரு சில இணையதளங்களை அதில் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பெறலாம்.
அதை எதிர்ப்பவர்கள் அதை எதிர்ப்பதற்கான என்ன காரணங்களை முன்வைக்கிறார்கள்?
பல காரணங்களை முன்வைக்கிறாங்க. ரெண்டு பெரிய விஷயமாக சொல்லலாம். ஒன்று வந்து குறுகிய ஒரு இணைய சேவையை மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக இணையம் என்பதே இதுதான் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவது முதல்ல, அது ஒரு ஒரு நல்ல ஒரு சேவையாக இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளவுதான் மக்களை குறுக்கிட்டா உண்மையிலேயே வந்து இணையங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பரந்துபட்ட ஒரு தளம், அதுல என்ன வேணுமானாலும் கிடைக்கும் உங்களுக்கு என்று ஒரு பக்கம் காசு உள்ளவர்கள் அந்த இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இலவசமாக கொடுக்கப்படும் இந்த சேவையில அதை நிச்சயமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு மிக குறுகிய ஒரு சேவையை கொடுத்து இவ்வளவுதான் இணையம், இதற்குள்ளேயே நீ இரு என்று ஒருவரை ஒரு மாதிரி அடிமையாக வைத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு கோணம். இன்னொரு கோணம், ஒரு சம வாய்ப்பை பயன்பாட்டாளருக்கும் தராத இணையத்தின் வாயிலாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது சேவையை ஏற்படுத்துறாங்க இல்லையா, அவர்களுக்கும் ஒரு சம வாய்ப்பை தராம ஒரு சமதளமற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவதுங்கிறது ரெண்டாவது குற்றச்சாட்டு. உதாரணத்துக்கு இன்றைக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோம், ஒரு ரெண்டு பேர் ஒரே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட சேவையை தருவதற்கான ஒரு இணையதள சேவை நிறுவனத்தை தொடங்குறாங்க. இதுல ஒருவர் பொது இன்டர்நெட்ல பொது இணையத்துல இருக்கார், இன்னொருவர் அதுலயும் இருந்து கொண்டு இந்த ஃபேஸ்புக் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ பேசிக்ஸ்ங்கிற இந்த இலவச இணைய சேவைக்குள்ளேயும் உள்ள நுழையிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி நுழையிறாரு, அதற்கான கட்டுப்பாடுகள் என்ன, விதிகள் என்னங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அவர் ஏதோ ஒரு விதத்துல உள்ள நுழைஞ்சாருன்னா உடனடியாக இப்படி இந்த ஃபேஸ்புக் உடைய சேவைக்குள்ள நுழைந்தவருக்கு ஒரு கூடுதல் வசதி கிடைச்சிருக்கு. மற்ற அதாவது அதுக்குள்ள நுழையாத இன்னொருவருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து சமமான ஒரு நிலையில இல்லை, போட்டியில இல்லை. இப்போ சமமற்ற ஒரு போட்டிக்கு உள்ள நிலவுவதுங்கிறது பொதுவாக ஒரு சமூகத்துல சரியல்ல அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது இது.
அதே சமயத்தில் இணைய பயன்பாட்டாளர்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஃபேஸ்புக் கொடுக்க விரும்பும் குறைந்தபட்ச இலவச இணைய சேவையினால என்ன விதமான பாதிப்புகள் வரும்?
பயனாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பயனாளருக்கு இந்த ஃபேஸ்புக்குடைய ஃப்ரீ பேசிக்ஸ்குள்ள இருக்கும் பொழுது அவருக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரி அது ஒன்று கொஞ்சம் விரித்து பார்க்கும் பொழுது அவருக்கு 100 விதமான தேடுதளங்கள் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு வந்து எல்லோரும் பெரிய அளவுக்கு மதிக்கக்கூடிய தேடுபொறின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கூகுள். இந்த ஃபேஸ்புக்குடைய ஃப்ரீ பேசிக்ஸ்ல கூகுள் இருக்குமா? இருக்காம போகலாம். அப்போ மாற்றாக அவர்கள் வேறு ஒரு குறிப்பிட்ட ஒரு தேடுபொறியை அவர்கள் அங்கே வைக்கலாம். முதல்ல அந்த தேடுபொறிக்கான பயன்பாடே கொஞ்சம் ஒரு விதத்துல பாதிக்கப்படும். ஏன்னா தேடுபொறி என்பது ஒட்டுமொத்த இணையத்தையும் தேடி உங்களுக்கு வேண்டியதை கொண்டு வந்து தரக்கூடியது. இவருடைய இணையமே ஒரு குறுக்கப்பட்ட இணையம். அதுல இருக்கக்கூடிய அந்த தேடல் எந்திரமும் ஒரு குறுக்கப்பட்டதாக இருக்கும். அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் குறைவாக இருக்கும். இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு பயனாளரையும் ஒரு மாதிரி ஏமாற்றுவதும், இன்னொரு பக்கம் இணைய சேவைகள் இணைய தொழில் ஆகியவற்றில் ஒரு சமதளமற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவது, இது ரெண்டும் வந்து மிகப்பெரிய ஒரு குறையாக எதிர்ப்பாளர்களால் பார்க்கப்படும்.
தொழில்நுட்ப விஷயங்கள் குறித்து எழுதி வரும் பத்ரி சேஷாத்ரி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். அவரது விரிவான பேட்டியை நமது இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். அடுத்ததாக, உலகிலேயே மிகவும் விலை கூடிய கடிகாரம் ஒன்றை சுவிட்சர்லாந்தில் உள்ள வல்லுநர்கள் உருவாக்கி உள்ளார்கள். ஆனால் அதை யாரும் யதார்த்த ரீதியில் கையில் அணிந்து கொள்ள முடியாது. அணிந்து கொள்ள முடியாத இந்த கை கடிகாரத்தின் விலை $9 மில்லியன். சுவையான இந்த கை கடிகார தயாரிப்பு குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு, தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
கை கடிகாரங்கள் என்றாலே சுவிட்சர்லாந்து தான் நினைவுக்கு வரும். நவீன முறையில் புதிய தொழில்நுட்பங்களுடன் உலகின் பல மூலைகளிலும் கை கடிகார தயாரிப்பாளர்கள் காளான்களாக முளைத்துக் கொண்டிருந்தாலும் சுவிட்சர்லாந்தில் பாரம்பரியமாக கைகளால் கை கடிகாரங்களை தயாரிக்கும் கடிகார தொழில்நுட்பவியலாளர்களின் கைவண்ணத்திற்கு சர்வதேச அளவில் இன்றும் பெரும் மதிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுவரை தயாரிக்கப்பட்ட கை கடிகாரங்களிலேயே மிகவும் நுட்பமான பாகங்களை கொண்டு சுவிஸில் உருவாக்கப்பட்ட வாட்ச் ஒன்று விற்பனைக்காக வெளியிடப்பட்டிருந்தது. மொத்தம் 2826 பாகங்களுடனும் 57 விசேட தொழில்நுட்ப நுணுக்கங்களுடனும் உருவாக்கப்பட்ட அந்த கை கடிகாரத்தின் மணியோசை உலக அளவில் புகழ்பெற்ற லண்டனின் பிக் பென் கடிகார மணியோசையை நினைவூட்டுகிறது. அதிசயிக்க வைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட அந்த வாட்சுக்கு சொந்தக்காரர் நியூயார்க்கைச் சேர்ந்தவர் என்பது மட்டுமே தெரியுமே தவிர அவரது பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அதில் சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், சுமார் 900 கிராம் எடையுடைய இந்த கை கடிகாரத்தை உண்மையிலேயே யாராலும் இயல்பாக அணிந்து கொண்டு வெளியில் செல்ல முடியாது. சிக்கலான வடிவமைப்பு கொண்ட இவ்வாறானதொரு இயந்திர கடிகாரத்தை உருவாக்குவது முட்டாள்தனமானது என சிலர் தெரிவிப்பதாக கை கடிகார தயாரிப்பிற்கு புகழ்பெற்ற மேற்கு சுவிட்சர்லாந்தின் ஜூ பள்ளத்தாக்கில் உள்ள எஸ்பர்ஸ் ஹோலோக்கர் வாட்ச் அருங்காட்சியகத்தின் இயக்குநர் வின்சென்ட் ஜட்டோன் தெரிவித்தார். ஆனாலும் இவ்வாறான தயாரிப்புகள் எதிர்காலத்திற்கான கண்டுபிடிப்புகளுக்கு உதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். மிகவும் தேர்ச்சி பெற்ற பாரம்பரிய முறைகளில் பண்டைய இயந்திரங்களை கொண்டு கைகளால் சிக்கலான கை கடிகாரங்களை தயாரித்து வரும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற கடிகார நிபுணர்கள் பலர் ஜூ பள்ளத்தாக்கில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தயாரிக்கும் நேர்த்திமிக்க தனித்திறமை வாய்ந்த கடிகாரங்கள் சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய நிறுவனங்களுடன் போட்டி போடும் அளவிற்கு புகழ்பெற்றவையாகவும் மதிப்பு மிக்கவையாகவும் விளங்குகின்றன. பிலிப் டுஃபோ இந்த கை கடிகாரங்களின் ஒவ்வொரு சிறிய பாகத்தையும் தானாகவே செய்துள்ளார். இந்த ஒவ்வொரு கை கடிகாரத்தை உருவாக்கவும் சராசரியாக 9 மாதங்கள் எடுக்கின்றன. ஒவ்வொரு வாட்ச் தயாரித்து முடிந்ததும் உடனடியாக $500,000 பருமதிக்கு விலை போய்விடுகிறது. இதுவரை இவ்வாறு 9 வாட்சுகளை தயாரித்து விற்பனை செய்துள்ள அவர் தொடர்ந்தும் தனது கைவண்ணத்தை கை கடிகார தயாரிப்பின் புதுமையில் காண்பித்து வருகிறார். உலக கை கடிகார சந்தையின் 3% தயாரிப்புகள் மாத்திரமே சுவிட்சர்லாந்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இது உலகின் ஏனைய பாகங்களில் தயாரிக்கப்படும் மற்ற 97% கை கடிகார சந்தையின் மொத்த வருமானத்திற்கும் சமனாகும். தற்காலத்தில் ஸ்மார்ட் போன்களில் நேரம் பார்த்துக் கொள்வது வழமையாக மாறிவந்தாலும் தரமான கை கடிகாரங்களுக்கான தேவை இன்றும் நீடிப்பது குறிப்பிடத்தக்கது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தந்தவர் பிரதீபன், புனிதசீலனை. தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்றினை பார்ப்போம். இஸ்ரேலிய பிரதமர் பின்யாமின் நெத்தன்யாகுவின் மனைவி சாரா நெத்தன்யாகுவை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றார்கள். அவர்களது தனிப்பட்ட வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் வாங்கியது, மேஜை நாற்காலிகள் வாங்கியது மற்றும் அதில் பராமரிப்பு பணிகள் செய்ததில் அரச வளங்களை அவர் பயன்படுத்தினார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் மனைவி சாரா நெத்தன்யாகு தற்பொழுது காவல் நிலையத்தில் இருக்கின்றார் என டெல்அவிவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.